கிறிஸ்துக்கள் அன்பாக ஏற்பட்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாக தேவ நாமத்திலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் கூட என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். மாத்திரமல்ல, நான் சேர்ந்திருக்கிற சேலம் பகுதியில் இருக்கிற உங்களுடைய அங்கங்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அன்பையும் மாத்தியும் நான் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வேளையில் கூட பஸ்கா அந்த சப்ஜெக்டை நம்ம தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் கூட நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னாக்கா பாத்திரம் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இதுக்கு வசன வாசிங்க, யோவான் 18:11. யோவான் 18:11.
அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார்.
இப்ப இங்க பேதுரு கிறிஸ்ட் வார்த்தை சொல்றாருங்க, தேவன் எனக்கு ஆயத்த பண்ணிருக்கிற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ண வேண்டிய இந்த தருணம் அப்படிங்கிற விஷயத்த அங்க பேசுறாரு. ஒன்னு வசனம் மத்திய 26 26:27.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல பார்க்க போகும்போது அந்த மேல்வெட்டு அறையில அந்த பஸ்கா நேரத்தில் என்ன பண்றனா, அந்த ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கிற ஒரு வார்த்தையை இயேசு சொல்றாரு. இதுல ஒரு பாத்திரம் வருது. மத்தேயு 20:22-23.
இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக் கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள்.
இந்த இடத்துல கூட விஷயம் ஆரம்பிக்கிறார், பாத்திரம் இது உங்களால கூடும் என்கிற வத்தனபடி வாசிக்கிறார். அப்ப இந்த 3 வசனத்தை நாம் இன்னைக்கு தியானத்தில் எடுத்துக்கொண்டா, இந்த 3 வசனத்திலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்னன்னாக்கா அந்த பாத்திரம் பத்தி அங்க பேசுறார். இப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட் கூட அதுதான் பாக்குறோம், ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான். ஆனா அந்த பாத்திரத்தோட அந்த தாற்பயம், எந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்து பேசிட்டார், அந்த பாத்திரத்தோட முக்கியத்துவம் மாத்திரம் தான் நீ சப்ஜெக்ட்ல தியானம் எடுத்துக்கொள்ள போறோம். அப்போ இந்த முதல் வசனத்துல வாசித்தபடி பேதர்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இந்த சுவிசேஷ சுகத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன் ஊழியம் நிறைவேற்றி வரும்போது தேவன் அவருக்கு அனுமதித்த சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில சோதனைகள், இது எல்லாம் தான் எதை குறிக்கிறதுனா அந்த பாத்திரத்தை அடையாளப்படுத்து. இதுதான் பேதுரோ தேவன் எனக்கு அனுமதிச்சுக்கிற அந்த பாத்திரம், அதுதான் இங்க பேசுற. அதான் நீங்க தடுக்காதீங்க, தேவன் அனுமதிச்சு காரியம் இது அப்படிங்கிற விஷயத்தான் இயேசு கிறிஸ்து பேசுவார். அப்ப இந்த பாடுகள் நம்ம கூட என்ன இருக்குன்னா ஒரு பங்கு இருக்கு. இந்த பங்கு இருக்கிறத பத்தி தான் எங்க பேசுறாருன்னா மத்திய 26 பேசுறாரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த பாத்திரத்தை வாங்கி பானம் பண்ணுங்க. அங்க ஸ்பெசிபிக்கா அவருக்கு மாத்திரம் சொல்றாரு, இது எனக்கு அனுமதி கொடுத்த பாத்திரம். இதே பாத்திரம் யாருக்கு பங்கு இருக்குன்னா உங்களுக்கும் பங்கு இருக்கு. அதுதான் நீங்க என்ன பண்ணுன்னா அந்த மேல்வெட்டாரில நீங்க இதை வாங்கி புசிக்க வேண்டிய ஒரு தருணம் அங்க இருக்குன்னு சொல்லி அங்க விஷயம் பேசுறாரு பாக்கணும். அப்போ தேவன் சித்தம் நிறைவேற்றது போல இயேசு எப்படி நிறைவேற்றினாரோ அதே மாதிரி நாம என்ன பண்றோம்னா அவரை பின்பற்ற ஜனங்கள் வந்திருக்கோம். அப்ப அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்ற நீங்க இப்படிதான் தேவன் அனுமதிக்கிறாருனா, எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு இந்த ஊழியம் செய்ய போகும்போது என்னென்ன பாடுகள் தேவன் அனுமதிச்சாரோ அதே வித பாடுகள், சோதனைகள், அவமானங்கள் யாருதான் வரும்னா நம்மளுக்கும் வரும். நம்மளுக்கு எவ்வளவுதான் இருக்குது, இயேசு கிறிஸ்து மாதிரி இல்ல, அதுல ஒரு சின்ன பங்கு தேவன் அனுமதிக்கிறார். என்னை மாதிரி உங்களுக்கு பாடு இருக்குது, ஆனா அவர் மாதிரி வருதுல பாடு எடுத்து கொடுக்கறாருன்னா அவர் சின்ன பங்கு உங்களுக்கு அனுமதி போது. அதனாலதான் சொன்னாரு உங்களால கூடும், இந்த பாத்திர பானம் பண்ண கூடுமா அப்படின்னதுக்கு அவரே சொல்றாரு இது உங்களால கூடும். அவர் மாதிரி இல்ல, ஆனா அவர் சின்ன பங்கு தேவன் இங்க ஆயத்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இங்க தேவன் அனுமதித்த அநேக அனுபவங்கள் என்னை பின்பற்ற உங்களுக்கும் என்னன்னா இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் பேசுறது. அப்போ தேவன் உங்களுக்கு கூட அனுமதிச்சுக்காரு எந்த விதமான இந்த விதமான பாடுகள் மற்றும் உபத்திரவுகள் நான் ருசி பார்த்திருக்கிறேன். இந்த 3 வருஷ காலப்பகுதியில நான் இதே காரியம் ருசி பார்த்தது மாதிரி நீங்களும் இதை ருசி பாருங்க. ஒரு காரியம் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு பஸ்காலையும் இந்த மாதிரி பாடுகள் நம்ம என்ன பண்றோம், நினைவு கூறுதல் நாளில் வந்து அதே மாதிரி பாடுகள் நம்ம பட்டிருக்கிறோமா அப்படிங்கறத என்ன பண்றோம், நினைவு கூறி வச்சு பார்க்க காலப்படுறது. ஏற்கனவே இதை நம்ம எதிர்கொள்றோம், எதிர்கொண்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம அநேக விஷயங்கள் எதிர்கொள்ளுவோம். அதுதான் இந்த விஷயத்தை நம்ம ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு காரியம் பார்க்கிறோம். அப்போ இங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட பாடுகள் உண்டு தேவசத்தம் நிறைவேற்றதுல, இதே போல நம்மளுக்கும் அதே மாதிரி பாடுகள் உண்டு தேவசத்தம் நிறைவேற்ற போறது. இப்ப நம்ம இதெல்லாம் எப்படி பார்க்க போலாம்னாக்கா, இப்படி இயேசு கிறிஸ்துக்கு அநேக பாடுகள் உபத்திரங்கள் உண்டு, தேவன் அனுமதித்திருக்காரு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த பஸ்கா நாட்கள் நம்ம இதை பத்தி அதிகமா நம்ம தியானிச்சுட்டு வரோம். அப்போ கத்திர இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமா அநேக பாடுகள் அங்க இருந்தது வரும் மதியில இருந்து. எப்படின்னாக்க இந்த 3 வருஷம் சுவிசேஷம் செய்ய போகும்போது அவங்க அடைந்த அநேக பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் நிறைய இருந்தது. அதெல்லாம் பாடுகள் அடையாளப்படுத்தும். சில சமயத்துல அவர் சுகம அளிக்கிற வல்லமை கொடுக்க போகும்போது அநேக வியாதி என்ன பண்ண தன் சரீரத்தில் வாங்கினார். இதுவும் அவர் அனுபவிச்ச பாடுகள். அது மாத்திரமல்ல ரோமர் கையில் அகப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். இதுவும் அவர் பட்ட பாடுகள். இதெல்லாம் பாடுகள் அவர் சரீரத்தில் அனுபவிச்சார். அது மாத்திரமல்ல மனதளவில் கூட என்ன பண்ணார்னா அவர் பாடுகளை அனுபவிச்சார். யாருன்னா அந்த பரிசேயர் சரிசேயர் வேதபாரர் மத்தியில் அநேக கேலி கிண்டல்கள் அவமானங்கள் நிறைய கொண்டு வந்தா சொல்லி பார்க்கணும். அப்ப இது இவரோட உச்சக்கட்டம் தான் என்னன்னா அவரோட சிலுவை கடைசியில கொண்டு போய் அவரது காரணம் இந்த அவமானத்தோட மனதளவில் பாதிக்கப்பட்ட உச்சக்கட்டம் அந்த கடைசியில பார்க்கணும் சிலுவையில. இப்ப நம்ம சில வசனம் வாசிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்னா அவரை இந்த மனதளவில் எங்க பாதிக்கிறார்னா அவர் இந்த கச்சம தோட்டத்திலிருந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆலோசங்கம் மத்தியில என்ன பண்றாங்க உங்கள தலையில கொட்டுறாங்க இல்லையா, தலையில கொட்டிட்டு என்ன சொல்றாங்க எனக்கு கண்டு எனக்கு கொட்டினது யாரும் சொல்றாங்க இல்லையா, எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் ஆலோசக சங்கத்துல எச்சமத்தோட கூட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சித்திரவதப்படுத்துறாங்க அவர் நவமானம் அந்த விஷயம் ஆகுது. அந்த இடத்துல நம்ம வசனம் என்ன வாசிக்கிறேன்னா கண்ணு கட்டிட்டு என்ன பண்றாங்க கொட்டுறாங்க தலையில கொட்டிட்டு இது யாரும் சொல்லு பார்க்க சொல்றாங்க இல்லையா, எத்தனை பேர் கொட்டுறாங்க. அது வசனம் இப்படிதான் படிக்கிறோம். ஒருத்தர் மாதிரி நம்மளுக்கு தெரியும் அனைவரும் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னாக்கா ஒரு 250 பேர் அங்க இருந்திருக்கிறாங்க ஆலோசனை மத்தியில். இந்த 250 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் கொட்டிட்டு கை எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி ஒருத்தர் கொட்டுவார். நான் ஏன்னு தெரியுமா, இந்த மாதிரி 250 பேர் செஞ்சிருக்கிறாங்க 2 மணி நேரம். நம்ம வசனம் வாசிக்கும் போது நம்ம அதை யோசிக்கிறது இல்ல, ஒருத்தர் செஞ்சிருப்பார் நாம் நினைக்கிறோம். ஆனா 2 மணி நேரம் என்ன ஆச்சுனாக்கா இந்த விஷயம் அவர் தலையில கொட்டுற விஷயங்கள் போகுது. எப்படி இருக்கும் என்ன பண்ண தலையில கொட்ட போகும். அப்புறம் இந்த தாடி பிடிச்சி இழுக்கிற விஷயங்கள் அது ஏசாயில வாசிக்கிறேன் இல்லையா, அவர் முகம் எப்படி இருந்தது ரூபம் மாறி போச்சு. தலையில மொழி பிடிச்சி எழுத்த எவ்வளோக்கும் வரும் நம்மளுக்கு பாத்துருக்கீங்களா. இதெல்லாம் படிக்க போகும்போது யோசிக்க முடியல. ஆனா இது எங்க போச்சுன்னா ஸ்கூல் படிக்க போகும்போது ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிக்கும் போதெல்லாம் இது நாங்க செஞ்சிருக்கிறோம். அங்க நான் வந்தது விஷயம் அது எப்படின்னாக்கா மத்தள கோபப்படுத்தும் போது இந்த விஷயம் செய்யறோம், அடிக்க மாட்டோம் ஆனா இந்த விஷயம் நாங்க செஞ்சிருக்கிறோம். அப்ப இவ்வளவு கோபம் வர இடத்துல அவர் என்ன பண்ண கோபப்பட்டாரா, பயங்கர கோபமான தாடி புளிச்சிருக்கும் போது அந்த 2 மணி நேரம் இதெல்லாம் அவர் வச்ச மனதளவுல அவர் பாதிச்ச பாதிப்பு அவருக்கு கூட்ட பொய் சாட்சிகள் அநியாயமான குற்றச்சாட்டுகள். அது மாத்திரமில்ல தேசமே சேர்ந்து இவர் தேவதூஷணம் செஞ்சான்னு சொல்ல போகும்போது அதுதான் அவருக்கு அந்த சிலுவையில அறையணும் அதை கொண்டு போறது உச்சக்கட்ட மென்டல் டார்ச்சர் யாருக்குன்னா அத்த இயேசு கிறிஸ்து. இந்த மனதளவில் அவரை பாதிச்ச காரியங்கள் அவர் பார்க்கும் இதெல்லாம் அவர் சரீரத்திலும் சரி மனதளவிலும் சரி அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவருக்குள்ள இன்னும் சில பாரங்கள் சில பாடுகள் சில வேதனைகள் அது இருக்கு. அது கூட என்னன்னா நம்ம ருசி பார்க்கணும் தேவோட கிருபையில். நம்ம ஊழியம் செய்ய போகும்போது நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா, சில எதிர்ப்புகள் சில அவமானங்கள் இல்லாமல் எதிர்பார்க்கிறோம். எப்படி எப்படி இயேசு கிறிஸ்து அந்த ஊழியம் செய்யும் போது அவமானம் சில பாடுகள் பண்ணுறோம் அதே மாதிரி நாம சில எதிர்பார்க்கிறோம் தேவன் கொடுத்த கிருபை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம விரதத்தை மீட்கப்பட்டுக்கிறோம் அதுக்கு நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அதே மாதிரி நாமளும் அந்த பாடுகள் அவமானம் பண்ணும் சில விஷயங்கள் இருக்கு. சின்ன மனசு தேவன் கொடுத்த கிருபையில இதெல்லாம் நம்ம நடக்குது பார்க்க தேவன் கண்டு மாத்திரம் சொல்லணும் அந்த பாடுகள்ல. ஆனா இந்த ரீதியும் வேற இதெல்லாம் நம்ம வசந்தத்தில் வாசிக்கிறோம் இப்படி எல்லாம் அவர் பாடுபட்டார் இந்த மாதிரி செஞ்சார் இந்த அளவு மனதளவு பாதிக்கப்பட்ட வசந்த பாக்குறோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த பாத்திரம் குறிச்சு என்ன பாக்கலாம்னாக்கா இதெல்லாம் தவிர்த்து வசனத்துல டைரக்டா சொல்லப்படாத சில காரியங்கள் அது எப்படின்னா கத்தராக இயேசு கிறிஸ்துவோட இருதயம் அழுத்தமானது சில சம்பவங்கள் சில காரியங்கள் அது அவர் டேரக்டா சொல்லல. இந்த மாதிரி வெளிப்படையா அடிச்சாங்க செஞ்சாங்க இப்படி பேசினாங்க இதெல்லாம் சொல்லப்படாத சில காரியங்கள் அந்த பாரங்கள் இயேசு கிறிஸ்து இருதயத்தை அழுத்தின ஆழமான பாரங்கள் அதுல பட்ட அவர் வேதனைகள் சில கவலைகள் சில பாடுகள் அதை குறிச்சு நாம இன்னைக்கு கொஞ்சம் இந்த இடத்துல தியானிக்கங்க பேச போறோம். அந்த வார்த்தைகள் அவர் பேச போகும்போது சின்னதா இருக்குது ஆனா அந்த வார்த்தையோட வீரியம் எப்ப புரியுனாக்கா அவரோட கூட நம்ம நடந்து அதை கூர்ந்து கவனிக்கும் போது அதுல ஆழங்கள் புரிவர் சில விஷயங்கள் சில காரியங்கள் தென்பட்டு இருக்கு வசனத்துல அதான் நாம இன்னைக்கு கொண்டு வரப்போம். அப்போ தேவன் அவருக்கு நியமிச்சு இந்த பாத்திரம் அது உணரும் போது அந்த பாத்திரத்தில் நம்மளுக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குது. இது இருதயத்துல அழுத்தின அந்த காரியங்கள் அது மாத்திரம் தான் நாம இன்னைக்கு ஸ்பெசிபிக் எடுத்து பார்க்கணும். அப்போ அவர் தேவசத்தம் செய்யல, அநேக விஷயங்கள் வெளியாக்கப்படல, மறைஞ்சிக்கிற காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண இந்த விஷயத்தை இப்ப பார்க்க போறோம். எப்படின்னா இந்த 3.5 வருஷம் ஊழியத்துல முடிக்கிற தருவாயில் சிலுவையில மறிப்பதற்கு முன்தின இரவு மேல் வீட்டு அறையில பஸ்கா அனுசரிச்சு அங்கிருந்து இறங்கி எங்க போறாரு? இப்போ கெச்சமனை. இந்த கெச்சமனையை போக போகும்போது ஒரு ஜபம் ஏறெடுக்கிறார் இல்லையா? அந்த ஜபத்துல சில வார்த்தைகள் நம்ம தியானிக்க போகும்போது அந்த சில விசேஷ அந்த பாரங்கள் நமக்கு புரிய வரும். ஆனா படிக்க போகும்போது மேலோட்டமா தெரியறதில்ல, அதை கூவந்து கவனிக்கும் போது அதை பார்க்க முடியுது. அப்ப அந்த விதமான பாரங்கள் தெய்வன பார்வையில் அருமையா இருக்குது அந்த பாரங்கள். இது இதே பார்த்தம் யார் கொடுக்கிறார்? இது வாங்கி நீங்கள் புசியுங்கள், உங்களால முடியும், நான் செஞ்சிருக்கிறேன், இது உங்களால முடியும்னு அந்த விஷயத்தை சொல்ல வர அது அந்த வார்த்தை அந்த ஆழங்கள் எங்க கண்டுபிடிக்கிறோம்னா யோவான் 17:12.
நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை.
இந்த வசனத்தை வாசிக்க போகும்போது இந்த அதிகாரமே என்ன அதிகாரம்? ஜபம். நிறைய விஷயத்தை வாசிச்சு இருக்கிறோம். அப்போ இயேசு ஜபம் யாருக்காக செய்யறாரு? தன் சீஷர்களுக்காக இந்த ஜபம் ஏறெடுக்கிறாரு. மரணத்துக்கு முந்தின இரவு அந்த மேல்வீட்டாரிலிருந்து கெச்சம தோட்டம் கடந்து போகும்போது இந்த ஜபம் ஏறெடுக்கிற சம்பவம். அப்ப இந்த ஜபத்தில் அநேக வார்த்தைகள் இருக்குது. ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த வார்த்தையை நம்ம எடுத்து தியானிக்கும் போது அந்த விஷயம் சிந்தனை நம்ம புரியும் என்ன விஷயம் பேச வராரு. பாருங்க அந்த திருப்பி மீண்டும் வாசிங்க சிஸ்டர்.
நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக.
என்ன சொல்றேன்னா 3 வருஷ கால பகுதி தேவனே நான் சுமந்த பொறுப்பு இது. எது அந்த வார்த்தையில பிதா கிட்ட விஷயம் சொல்றாரு. அந்த வார்த்தையில புரியுது என்னன்னாக்கா 3 வருஷ கால பகுதியாக இந்த பொறுப்பு நான் சுமந்துட்டு வரேன் அப்படின்னு பேசுறேன். அப்ப இந்த பொறுப்புல அவருக்கு இருக்குது ஒரு பாரம். என்ன பாரம்னாக்கா அந்த பொறுப்பை நிறைவேற்றதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா இதெல்லாம் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க ரிப்போர்ட்டிங்க அப்ப கிட்ட ஜபத்துல சொல்ற. எது சொல்றாக்கா அது எப்ப பேசுறதா முக்கியம். அது இந்த வார்த்தை அவர் சொல்ற அந்த தருணம் அந்த நோக்கம் பார்க்க போகும்போது ஊழியம் நிறைவேற்றி முடிச்சாச்சு. இப்ப எங்கதான் போறாரு? எச்சம்பி தோட்டத்துல எங்கதான் போக போறாரு? சிலுவை கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. அந்த முடிக்கிற தருவாயில இந்த விஷயத்த பேசுறாரு. அதாவது நான் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து இப்ப ஜபம் ஏறெடுக்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த காரியத்தை வரலும். நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த சீஷர்கள் நான் உங்கள் நாமத்தினால என்ன பண்றேன், நான் காத்துக்கிட்டேன், இதுவரையும் காத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். யூதாஸ் மாத்திரம் தவறி போயிட்டார். இதுதான் அவர் செய்யறாங்க ஜபம். அது அந்த வார்த்தையில அதை சொல்றாரு. நான் இத்தனை நாள் 3 வருஷம் என்ன யார் காத்துக்கிட்டேன்? இந்த சீஷர்களை நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல, நான் காத்துட்டு வந்திருக்கேன் இத்தனை நாள் வரலும். இதனால எவ்வளவு கஷ்டம். இதுதான் அவர் அழுத்தின பாருங்கள் நம்ம பாக்குற காரியங்களை.
நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்.
விண்ணப்பம் வைக்கிறார் அதே ஜபத்தில். நீங்க கொடுத்த சீஷர்கள் இந்த 3 வருஷ கால பகுதியில எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ சோதனைகள் தருணங்கள்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன்ப்பா. இப்போ நான் உங்ககிட்ட வர நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் சீஷர்களை தனியும் விட்டுட்டு போகிற நேரம் வந்தாச்சு. இப்ப என்ன ஆச்சுனாக்கா இந்த கொஞ்ச நேரத்தில் சீஷர்கள் அந்த சோதனை நேரத்துக்குள்ள போக போறாங்க. இதுவரையும் பார்த்திராத ஒரு சோதனை என்ன பண்ண போறாங்க வாழ்க்கையில அனுபவிக்க போறாங்க. அது மதியில போகுது. ஆனா அந்த சோதனையில காத்துக்கொள்ள நான் மதியில இருக்க மாட்டேன்ப்பா. இதுதான் அவர் இருக்க ஜபம். இதுதான் அவர் மைண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வராரு அப்படின்னு. இதுக்கு அடுத்தது அவருக்கு வரப்போற அநேக சோதனைகள் இருக்குது. ஆனா அது மதியில என்ன வெளிப்படுத்துறாருன்னா தன் சீஷர்கள் மேல இருக்கிற அந்த காரியத்தங்க வெளிப்படுத்துற. பாருங்க அப்போ இந்த 4 வருஷம் நான் காத்துக்கொண்டேன் அவங்களை, இப்ப நான் இல்ல, அவங்க தனிச்சுவிட போற 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 கால சூழ்நிலை. இப்ப நீங்க பொறுப்படுத்துக்கும்பா. இப்ப நீங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க அவங்கள. ஏன்னா அந்த தீமையில இருந்து அவங்கள எந்த தீமை இங்க தீமை என்ன என்ன கெச்சம்ம தோட்டத்திலிருந்து ஒரு சோதனை ஆரம்பிக்கும் போதில் ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் அங்க தீமை பேசுறேன். விசேஷித்த சோதனை அங்க மதியில் அங்க கடந்து வரப்போகுது. இதுல நீங்க காத்துக்கொள்ளுங்க. இதுபோல நான் காத்துட்டேன் 3 வருஷம் பகுதியில். இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க காத்துக்கொள்ளுங்க. அதுதான் அங்க விஷயம் எடுக்கு. 16 வருஷமா
நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
பாருங்க சொல்றாரு, இப்போ நான் உன் சித்தம் செய்வதில் இந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறேன், அதே மாதிரி அவங்க வந்திருக்கிறேன். இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இது இயேசு கிறிஸ்து சொல்ல அவசியம் இல்ல. ஆனா அந்த சிந்தை மாதிரி தான் முக்கியம். இயேசுக்கு இருந்த அந்த சிந்தை இப்ப இது நமக்குள்ள இருக்குதா, இருக்கணுமா, இல்ல எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்க அவர் டைரக்டா சொல்லல, ஆனா சுருக்கமா விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். ஆனா அவர் எடுத்துக்கொண்ட அந்த விசேஷமான பொறுப்பு நமக்கு பெரிய பொறுப்பு. ஏன்னா தேவன் கிட்ட இருந்து அந்த வாங்கிட்டார் அந்த பன்னெண்டு பேர். அது நிமித்தம் என்ன, இவர் தேவன் கையில, தேவன் இயேசு கிறிஸ்து கையில கொடுத்த அந்த காரியம் பெரிய பொறுப்பு. அது என்ன பண்ண, இவர் கண்ணுக்கு வச்சு அவங்க பாத்துக்கணும், தேவ நாமத்தில் அவங்க காத்துக்கொள்ளும். ஆனா அந்த காத்துக்கொள்ள விஷயத்தை பாரு, நான் சரியா செஞ்சுட்டேன் அப்படிங்கறத அங்க ரிப்போர்ட் அங்க எடுக்கிறார் அந்த ஜபத்தில். அப்போ இதுல கூட காத்துக்கொண்டேன் அப்படின்னாக்கா என்ன நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் இந்த 3.5 வருஷம் காத்துக்கொண்டேன்ப்பான்னு சொன்னார்னா அங்க என்னெல்லாம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு? சீசர்கள். சீசர்களை அவர் இழந்து போகிறதுக்கு நிறைய சூழல்கள் அமைஞ்சிருக்கலாம். இந்த 3 வருஷம் காலப்பகுதியில அவங்கள்கிட்ட அந்த அந்த நிறைவேற நிறைய சோதனைகள் இல்லைங்க, அவங்க மத்தியில அவங்க வந்திருக்கலாம். சீசர்கள் தடுமாறின தருணங்கள் நிறைய மீட்டு காத்துக்கொண்டிருக்கிறார். இப்படி செய்யும் போது இந்த சூழ்நிலை எல்லாம் நான் என்ன பண்ணல, அவங்கள விடுறலப்பா, நான் விடாம அவங்களை நான் கடைசி வரையிலும் நான் காத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் அவர் செய்யும் போது விசேஷித்த போராட்டம் கேசுகாசுங்க இருந்திருக்குதுங்க. அப்ப அந்த போராட்டத்தில் அவருக்கு என்னன்னா, சில வேதனைகள், சில கஷ்டங்கள், சொல்ல முடியாத சில உணர்வுகள். யார் நிமித்தம்? தன் உடன் சகோதரர் நிமித்தம் அவர் வந்திருக்கு. இதுதான் இங்க அவருக்கு அடுத்து நடக்க போற சோதனை நிறைய இருக்குது. 12 பேர் காட்டிலும் பல மடங்கு சோதனை யாருக்கு வரப்போகுது? இயேசு கிறிஸ்து அடுத்த நிமிஷம் கடந்து போக போற அந்த தருணத்துல என்ன நினைக்கிறாருன்னா, மத்தவங்க மேல அவர் அன்புவது பாத்தீங்களா, இப்ப என்ன பண்ண போறாங்க அவங்க, நான் இதுவரையிலும் காத்துட்டேன் இந்த சோதனையில அவங்க. அதுதான் நம்ம இங்க யோசிக்க வேண்டிய ஒரு உச்சக்கட்ட காரியங்கள். இயேசு கிறிஸ்து மைண்ட்ல இருந்த அந்த உணர்வு நம்ம யோசிக்க வேண்டி தரணும். கடைசியில் அவர் கிட்ட இருக்கிற பாரர் கூட என்னாம அந்த தன் மேல கொடுத்த பொறுப்பு நிமித்தம் அவர் பாரப்படுறாரு பாத்தீங்களா. ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்காரு, அது காத்துக்கொண்டது அப்ப கையில ஒப்பு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டத்து மத்தியில இருந்துக்கிறார். அதுதான் இந்த இடத்துல அவர் ஜபத்துல எடுக்கிற காரியம். அது என்ன உணர்வு அப்படின்னாக்கா, பிறகு சீசர் மேல வரப்போற அந்த சோதனை காலம், அந்த காலத்துல இனிமேல் வரப்போகுது. அந்த சோதனையில அவங்க சோதனை பட போறாங்க, நீயும் கஷ்டப்பட போறாங்க. இதெல்லாம் அவங்க மேற்கொள்ளும். ஏன்னா அவங்க தேவனுக்காக செஞ்ச உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை அவங்க சரியா நிறைவேற்ற உறுதியா நிக்கணும். ஏன்னா சோதனை ஆயிடக்கூடாது. அவங்க இதுவரை காத்துட்டேன், ஆனா இது மேல அவங்க போயிடக்கூடாதுங்கிறது அவரோட எண்ணம். அங்க அதிகமாக இடத்துல ரொம்ப பாரமான ஒரு காரியம் இது. இதுதான் ஜபத்தில் அங்க வெளிப்படுத்துதான்னு பாக்கணும். அப்ப இங்க இன்னும் கூட என்ன யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த ஒரு காரியம் ஒரு சின்ன பங்கு தேவன் கையில கொடுத்திருந்தார், எப்படி நீங்க செய்யறீங்க அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் கூட நாம யோசிக்கணும். நம்மளோட சகோதர மத்தியில, இப்ப இந்த பூமியில வாழ்ந்து கொண்ட நம்ம சகோதர மத்தியில, இந்த அழைப்பை நிறைவேற்ற போராடுகிற இவங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ ஒரு விசேஷித்த சோதனை இருக்குது, பயங்கரமா சோதிக்கப்பட போறாங்க. அந்த வேலையில அவங்களோட சோதனை மத்தியில நாம் இருந்து என்ன பங்கு எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம இந்த பங்கு எடுக்கிறோமாங்க, அதுதான் விஷயம். அப்ப அவருடைய சோதனைகள் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்றதுக்கு இல்ல. அவங்களுடைய சோதனை இருந்தாலும், எனக்கு ஒரு சோதனை இருந்தாலும், இந்த மத்தியில என் சகோதரர் மூலியமா அந்த விஷயங்கள் நான் எந்த அளவுக்கு பொறுப்படுக்கிறேன், இயேசு கிறிஸ்து பொறுப்படுத்த மாதிரி. யாருக்காக பாரப்படுறாரு? மத்தவங்களுக்காக. அந்த சோதனை வரப்போகுது, அது எப்படி அவங்க தப்பிப்பாங்க, தப்பிக்கணுமே அப்படிங்கிற விஷயம் என்னன்னா இதுக்கு மத்தியில் அங்க இருந்து. இது இந்த சோதனை மேல கூட நம்மளோட சகோதரர் மத்தியில விசேஷமா சோதிக்கப்பட போறாங்க. சில சமயத்தில் அந்த சோதனை வரும்போது அவங்க ஒன்னும் சில சமயத்தில் புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, பதில் கிடைக்காது, என்ன நடக்குதுன்ற சிலத்துல புரியாது. ஆனா இந்த மாதிரி சமயத்துல நம்ம எந்த அளவுக்கு அவங்களை கூட நிக்கிறோம் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால, எந்த அளவுக்கு நம்ம கூட நின்று அந்த பாரத்தை நம்ம சுமக்கிறோம், இல்ல அவங்க ஜெயம் கொள்ளும் நம்ம ஜவ தபம் ஏறெடுக்கிறோமா? ஏன்னா அவங்களோட சோதனை காட்டிலும் நம்ம சோதனை கண் பண்ணி வந்து நிற்கும். நாம் பட்டுக்கொண்டிருக்க சோதனை நம்ம மத்தியில் இருக்குது, அது தாங்கி யாரை பார்க்கணும்? இப்போ நம்மளோட சகோதரர்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இதுதான் அந்த பாத்திரம், இதுதான் இயேசு கிறிஸ்துங்க வெளிப்படுத்த முக்கியமான காரியம். இதுதான் ரிப்போர்ட்டாங்க மத்தியில் கொண்டு வந்து வைக்கிறாருங்க. ஒருவேளை நம்ம கூட இந்த அழைப்பு நம்மளுக்கு முடியும் போது, தேவன் வாய்ப்பு கொடுத்தாக்கா நம்மளோட மனசாட்சியில நாம அங்க கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி இயேசு சொன்னார் இல்லையா, கொடுத்தீங்க இது வரலும் நான் கரெக்டா காத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நாம சொல்ல முடியுமா? நீங்க எனக்கு கொடுத்த சகோதர சகோதரிகள் அவங்களோட காரியத்துல சின்ன பங்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, இதெல்லாம் நான் உங்க கிரிவில பெற்றிருக்கிறேன், ஆனா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற தருணத்துல வரும்போது நம்ம சொல்ல முடியுமா? இல்லப்பா, என்னோட சோதனை மாத்திர பாக்கிறதுக்கு டைம் சரியில்லை, மத்தவங்க போய் நான் ஜபிக்கிறது அங்கங்க தாங்கன்னு சொல்றோமா? இல்ல கொடுத்தீங்க வாய்ப்பு, உங்களோட கூட நானும் நின்ன கத்திர இயேசு கிறிஸ்து மாதிரி சொல்ல முடியுமா? சில சமயத்துல இந்த மாதிரி சோதனை வேலையில நம்மளோட சகோதரர்கள் நம்ம விட்டு தூரம் போகிறது சுலபம், நாம அவங்க இழந்து போறது கூட சுலபம். ஆனா சோதனை மத்தியில நம்ம சகோதரர்களுக்காக நாம நிக்கிறோம், நிக்கணும், அது செய்யறோமா? ஜபிக்கிறோம், ஜபிக்கணும், அந்த விஷயங்கள் செய்யறோமா? சோதனை வேலையில அவங்களை ஆதாயப்படுத்துறது இல்ல, நம்ம எந்த அளவுக்கு அவங்க முன் வந்து இந்த விசேஷத்தை பார்த்து நம்ம கையில எடுக்கும், இதெல்லாம் யோசிக்க வேண்டிய காரியம். இந்த சமயத்துல அவர் சொல்ல போது வெளியில தெரியல, அவர் அந்த வார்த்தையில சொல்ல போகும்போதுதான் எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்க தெரியும். ஏன்னா அந்த சூழலில் அவர் சொல்லும் போது என்னன்னா, அந்த சீசர்களுக்கான கெச்சமணி அனுபவம் அது, கெச்சமணி காலம் அவங்களுக்கு. ஆனா இப்ப நம்ம எடுத்துட்டாக்கா இது கூட நம்மளுக்கு என்ன அனுபவம், இப்ப என்ன அனுபவம் நம்மளுக்கு, கெச்சமணி அனுபவம். இது கடைசி காலத்தில் நம்ம நின்று இருக்கிறோம். அப்ப இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறத பாதங்களோட கெச்சமணி அனுபவம். இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்ல, முதல் சீசர்கள் முதல் இல்லையா, அவருக்கு அடுத்த அப்ப யாரும் உருவாகிற முதல் பங்கு அவங்களோட கெச்சமணி கால அனுபவம் நம்மளுக்கு எப்படி கொடுக்கிறாரு, கடைசி கால பாதங்களோட கெச்சமணி அனுபவம். இது விசேஷித்த சோதனை ஒவ்வொருக்கும், சகோதரர்கள் ஒவ்வொருக்கும் வரப்போற காரியம் இனி வரும். நேய தருணங்கள்ல வரப்போகும்போது இது நம்ம ஸ்லாக்கியம் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தேர் மேல உச்சக்கட்ட அன்பு செலுத்துறோமோ, அதே மாதிரி நம்ம சகோதரருக்காக எந்த அளவுக்கு நம்ம மறுச்சு காண்பிக்க போறோம். இந்த விஷயத்துல சர்வக ஜீவன் தரப்போகும் போது ஜீவன் தரது மாத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன கொடுக்க போறோம், நம்ம ஜீவன் கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம அதை பாதிக்கப்படுகிறோம், எந்த அளவுக்கு அவங்க நிக்கிறோம், இதுதான் அந்த மாத்திரத்தோட தாற்பயம், அந்த சாரம் தீம் இதுதான். இப்ப இந்த விஷயம் என்ன பண்ண போறோம், சப்ஜெக்ட் ப்ரூஃப் பண்றோம். இந்த வசன பகுதியில இயேசு கிறிஸ்து எந்த விதத்துல இந்த மாதிரி பாரங்கள் அவங்க கொண்டு வந்துட்டார் சீஷர்களுக்காக, எந்த தருணத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில கொண்டு வந்துட்டா தான் நாம இன்னைக்கு பார்க்கப்போம். இது ஒரு விசேஷ அனுபவம் பாருங்க. அவருக்கு சில சமயத்தில் அவர் அநேக இடத்துல வாசிக்கிறோம், நம்ம உலகத்துக்காக கூட யார் கவலைப்பட்டிருக்கிறார், ஏசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்காக கவலைப்பட்டிருக்கிறார். வசனம் வாசிங்களா, யோவான் 11:35.
இயேசு கண்ணீர் விட்டார்.
யாருக்காக இயேசு கண்ணீர் விட்டார்? யாருக்காக? லாசரோட மரணத்துக்காக. அங்க எதுக்கு இந்த விஷயம் அது அப்படின்னா, ஒட்டுமொத்த மனு குலத்தை எண்ணி பாக்கிறார், பாவம் மட்டும் மரணத்துல இவங்க இருக்கிறாங்க. அப்படி என்ன பண்றா, ஒட்டுமொத்த மனு குலத்துக்காக கண்ணீர் விடுற காரியம் அங்க கவலை அந்த வேதனை அவருக்குள்ள இருந்தது, இந்த விஷயம் அது இருந்தது. இது கூட அவர் எடுத்துக்கிட்ட பாடுகள் அது. அதே லூக்கா 23:28 வாசிங்க.
இயேசு அவர்கள் முகமுகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்.
இது யாருக்காக கவலைப்பட்டார்? இது யூதர்களுக்காக கவலைப்பட்டார். எதுப்போ இனி என்ன வரப்போகுது? கிபி 70 நீங்க என்ன ஆக போறீங்க, இந்த தேசம் அப்படி ஆக போதே, அதை நினைச்சு என்ன பண்ணார்னா கவலைப்படுறாரு. ஆனா அதுக்காக சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக நீங்க அழுங்க. அப்ப பாருங்க உலகத்துக்காக கவலைப்பட்டிருக்கிறாரு அந்த தருணத்துல. எப்படி சமயத்துல உலகம் எப்படி சொல்லனாக்கா, வியாதிப்பட்டவர் ஜனங்கள் மத்தியில அநேக சுகமாக்குற காரியங்கள் செய்ய போகும்போது அந்த பாவம் அந்த பாவத்தோட வழிகளை இவர் ஏத்துக்கொண்டார் இல்லையா. சுகமாக்கும் போது என்ன பண்றாரு, அந்த விஷயத்தை இவர் ரிசீவ் பண்றாரு. இதெல்லாம் வாங்கும் போது இவ்வளவு பாவம் மற்றும் மரணத்தில் இங்க இருக்கிறீங்க, இதுக்காக அவர் கவலைப்பட்டார். உலகத்துக்காக கவலைப்பட்டார் மற்றும் இஸ்ரவேலுக்காக கவலைப்பட்டார். ஆனா இதெல்லாம் ஜெனரல், யூதர்களுக்காகவும் உலகத்துக்காக காலப்படுது பொதுவான காரியம். ஆனா ஸ்பெஷலா என்ன பண்ணா, தன் உடன் சகோதரருக்கு தான் ஸ்பெஷலா அவர் செஞ்ச காரியம் அது. அந்த பாண்டு பேர் மேல அவர் வச்ச விசேஷித்தமான அக்கறை, அந்த அன்பு, கனிவு, இதெல்லாம் தான் அவர் அந்த பாரம் சுமப்பதுல அந்த பாத்திரம் சொல்லுவார். ஏற்ற தருணத்துல சிஷ்யர்களுக்கு என்ன பண்றாருன்னா, காத்துக்கொண்டார். அந்த சூழ்நிலை யோசிச்சு சூழ்நிலை தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணனா, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு தருணத்துல அவர் காத்துக்கொண்டார். பாருங்க சகரியல் சொல்றாரு, மேய்ப்பனே
வெட்டுவேன்,
மந்தை சிதறடிக்கிற காரியம் எங்க நிறைவேற காரியம் அது, இங்க செய்வர காரியம். இந்த காரியம் உண்மையிலே பார்க்க போகும்போது உண்மையான ஒரு மந்தை மேய்ப்பனுக்கு தன் கண் முன்ன மந்தை சிதறச்சு என்ன வரும், தாங்க முடியுமா? கண்ணீர் வரும் கண்ணில் இல்லையா. தன் கண் முன்ன மந்தை சிதறடிச்சா விட்டு இருக்கும். இவர் உண்மையான மேய்ப்பன். அந்த தருணத்தை தான் அங்க அப்பாட்ட ரிப்போர்ட் கொடுக்கிறாரு, இந்த தீமையிலிருந்து என்ன பண்ணுங்க, இவங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க, நான் இதுவரையிலும் காத்துட்டு இருக்கிறேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நான் மதியில் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேங்கிற அந்த அந்த உள் உணர்வு தான் அந்த பாஸ்வேர்ட் டைம்ல இயேசு கிறிஸ்து காட்டுற அருமையான உதாரணம். இதுதான் யாருக்கு அமையுது இப்போ, நம்மளுக்கும் அமைப்போம். இதுல நாம எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம், நம்ம சகோதர சகோதரிகளுக்காக அவங்களோட துக்கத்துல அவங்களோட பார்வையில் அவங்களோட சோதனையில நம்ம இந்த கூட நிக்கிறோம், நம்ம மனசு இதே மாதிரி பாதிக்கப்படுதா? இதே மாதிரி நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து தன் சிசுகளுக்காக அப்பா கிட்ட ஜெபம் எடுக்கிறாரு, அதே மாதிரி நாம இணையருக்காக நம்ம ஜெபம் ஏறெடுக்கப்படுதா? இது யோசிக்க வேண்டிய காலம். அப்ப நம்ம சிந்திக்கணும், நம்ம வாழ இந்த காலம் அப்பேற்பட்ட காலம், அது கெஸ்டின் அனுபவம். இந்த விசேஷ சோதனை ஒவ்வொரு என்ன பண்ண போறாங்க, எதிர்கொள்ள போற சூழ்நிலை இருக்கு போகும்போது நாம எப்படி அந்த சோதனை எப்படி போலாம்? சில அறியாமையில கொண்டு போயிடலாம், சிலவங்க பலவீனத்தில் போயிடலாம், சிலவங்க வெறுனே என்ன பண்ணலாம், அறிஞ்சே மாட்டிக்கல. எப்படி இருந்தாலும் என்னதான் அது அவங்களுக்கு சோதனை காலம் போகுது. அந்த தருணம் நம்ம எந்த அளவுக்கு நிக்கிறோங்கிறதா விஷயம். இவர் காயின் ஒரு கேள்வி கேட்டார்ல, என்னுடைய சகோதரன் நான் என்னது காவலாளியான வார்த்தை கேட்டார். இப்ப நம்ம கேட்க முடியும் அந்த மாதிரி, இனிமேல் நாம் யாரு தான், நம்மளோட சகோதரருக்கு நாம காவலாளிகள் இருக்கணும். சில சமயத்தில் அந்த மாதிரி அவங்களோட கவலையில காக்க வேண்டும், நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா இந்த உன்னதமான சத்தியத்தை நிமித்தம் தேவன் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். இதே விஷயம் தான் உணர்ந்து இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷ காலப்பகுதியில் அவர் செஞ்சார், என்னோட அந்த சீசர்களுக்கு நான் காவலாளி. எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணார், காத்து கொண்டார். அப்ப இந்த பாண்டு பேர் மீது அவர் ரொம்ப கண்காணிப்பா இருந்த விஷயம், அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுறதுல அவங்க நிறைவேற்றுறதுல அநேக சோதனை வரும்போது அந்த தருணங்கள்ல இவர் நான் தான் ஆறுதல் படுத்த வேண்டியும், இது என் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இந்த விஷயம் நான் தான் அவங்க செய்யணும். உணர்ந்து செஞ்சார், ஜபிச்சார், எல்லாம் வச்சுதான் செஞ்சு கையில முடிச்சார். மத்திய 26:30 வாசிங்க.
அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள்.
26:31 இந்த வட்டம் சொல்ல வர, இந்த தருணம் நடக்க போதே, இப்ப தருணம் நடக்க போகும்போது நீங்க எப்படி இருப்பீங்க, இதுதான் உள்ள இருக்குது. இப்ப இந்த மேல் வீட்டு அறையில வித்தியாசமான சூழல் அங்க போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க பேசுறாருன்னா, மேல் வீட்டு அறையில பேசுறாரு. இவங்க யாருக்கு புரியல, சீஷர்களுக்கு இந்த சொல்ற விஷயம் எதுவுமே புரியல. அதுதான் தோட்டத்துல தூங்கிட்டாங்க. இவங்க என்ன பேசினாரு, மேல் வீட்டு அறையில இருந்து அந்த கெச்சப்ப நடந்து போற அந்த காலப்பகுதியில இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் எந்த, அவர் பேசும்போது அவர் உள்ளுக்குள்ள என்ன உணர்வு வந்தது, அந்த மூஞ்சோட ஃபேஸோட ரியாக்ஷனு, இது எதுவும் புரியல அவங்களுக்கு. என்ன சொன்னாரு புரியாதனால என்ன பண்ணாங்கன்னா தூங்கிட்டாங்க. இதெல்லாம் பாருங்க, அவர் அந்த உணர்ந்து பேச வேண்டிய காரியம் அது. இதுக்கெல்லாம் புரியாம இருக்கிறாங்களே, இப்ப என்ன பண்ண போறாங்க சூழ்நிலை வந்தா. அந்த மேய்ப்புனா அவர் அந்த மந்த சிதறடிக்கு போகும்போது அந்த பாரம், அதான் அந்த பாத்திரம் பத்தி பேசுறேன். இங்க நம்ம சிதறடிக்கு போற காரியம் வரதில்லை, ஆனா அது அந்த பாரம் இங்க நம்ம வித்தியாசமான பாரம் இது. அது ஒவ்வொருத்தரும் நம்மளோட சகோதரிகளுக்காக தாங்கக்கூடிய தருணம் இது. எஸ்பெஷலி இந்த பாஸ்வேர்ட் டைம் அதிகமா இருக்கும், பாஸ்டர் முடிஞ்சு அடுத்த நாள் இல்லன்னு இல்ல, இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வர காரியம். ஆனா எப்ப அதிகமா இருக்கும், இந்த காலப்பகுதியில அதிகமா இருக்க வேண்டிய சூழ்நிலை. வசனம் வாசிங்க, மத்தேயு 26:40-41.
பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பணிகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடைய கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது.
முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறாரு, எதுவும் புரியல, சரி என்ன இப்போ தூங்கிடுங்க, சோதனை உங்க மதிரி வரதான் போகுது. இதெல்லாம் மதிரி பேசுறாரு. இது மாத்திரமல்ல, இதோட கூட அவர் விட்டல சில ஆறுதலான வார்த்தைகளும் மதியில பேசுறாரு. இதுதான் அந்த உணர்வு. எந்த எந்த சூழ்நிலையில சூழ்நிலை தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாரு, ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டே வருகிறார். யோவான் 14:1 வாசிங்க.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்.
யோவான் 13:12-14.
அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ.
இது வந்து டாக்டர் வேற மாதிரி பார்த்திருப்போம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சில ஆதரவான வார்த்தைகள், உங்கள் இருதயம் கலங்காம என்ன இருக்கு அப்படின்னா கலங்கிருக்குது. இது இது உணர்ந்து பேசுற இந்த தம்பியில் என்ன தேவைன்னா உங்களுக்கு ஆதரவான வார்த்தைகள் தேவை. இது யார் கையில இருக்குது? என் கையில் இருக்கு. பிதாக தேவன் என் கையில கொடுத்த காரியம் இது. இது நான் பொறுப்படுத்த என்ன பண்ணுவோம், அவங்கள ஏற்ற தருணத்துல அமைதியா அன்பான சில வார்த்தைகள் அங்க பேசணும். அதுதான் பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி அது மாத்திரமில்ல, இன்னொரு காரியம் கூட செஞ்சு காட்டுற அந்த மேல் வீட்டு அறையில். அப்ப இந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, எந்த ரீதியில சீசர்கள் உள்ளம் முழுமையா அறிஞ்சு சில இதுல அவங்க இறந்தியும் கலங்காமல் இருப்பதான கலங்கி போயிருக்கிறாங்க. இதெல்லாம் மறந்துக்கிறார். இதெல்லாம் செஞ்ச மாதிரி நாம கூட என்னன்னா, இது ஒரு ஸ்பெஷல் முயற்சி. இது யார் கூட செய்யணும்? நாம கூட செய்யணும். இப்ப நம்ம சகோதரர்களை பார்க்கும்போது முகம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதா? சந்தோஷமா இருக்கிறாங்களா? சோதனை அகப்பட்டிருக்கிறாங்களா? அப்படி என்ன பண்ணலாம்? கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. ஏன்னா தேவன் நமக்கு என்ன பண்ண, அந்த அளவுக்கு ஆவி கொடுத்துக்கிற அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்னா, தேவன் கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கிருபை இது உன்னாலே கூடும். நான் செஞ்ச மாதிரி என்ன பண்ண உன்னால செய்ய முடியும். அந்த சூழ்நிலையை அறிஞ்சு எந்த அளவுக்கு அங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையில அங்க பேசிட்டே வந்திருப்பார். ஒவ்வொன்னு ஒன்னும் பேசிட்டு வருவார். அதுதான் இங்க செய்வார். அப்போ இதெல்லாம் என்ன பார்க்கும்போது அந்த கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதையும் கலங்காமல் இருங்க. சோ அதில் யார் பார்த்துக்கொள்வா? தேவன் பார்த்துக்கொள்வாங்க. விஷயத்து என்னன்னா பொறுமையா பேசிட்டு வர்றாரு. யோவான் 14 அந்த 2-3 வாசிங்க.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
சரி, இது கூட பேசுறாரு. கொஞ்சம் நான் போனதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டம் வரதான் செய்யும். ஆனா நான் மீண்டும் வந்து என்ன பண்றேன், உங்களை என்னதுல கூட்டு போறேன். அது வரல எங்க அப்பா ஒன்னா உங்களை பாத்துக்குவா. என்ன பண்ற, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஆள் சொல்ற மாதிரி சில விஷயங்கள் பேசி வர்ற, அந்த சூழ்நிலை அறிஞ்சு பேசிட்டு வர. இதுதான் நாம கூட அங்க ஏறெடுக்க வேண்டிய காரியங்கள், நம்ம சகோதர மத்தியில செய்ய வேண்டிய காரியம். அதுக்கு அடுத்து என்ன பண்றா, மேல் வீட்டு அறையில என்ன ஆச்சுனாக்கா, சூழ்நிலை புரியல, இல்ல நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டை வர போயிட்டு இருக்கு. பேசுறது பரிதவம் பாக்குறாரு. வரப்போற சூழ்நிலை தெரியல, சோதனை வரப்போற காலப்பக்கம் அது தெரியாம இப்படி நீங்க பேசுறீங்க. என்ன பண்றாருனா, இப்ப என்ன பண்ற, வார்த்தையில பேசல, கிரியில இறங்குறாரு. என்ன பண்றாருனா, தன முழுசு தாத்தி என்ன பண்றாரு, இப்போ கால்களை கழுவங்க ஆரம்பிச்சு பேசல. எந்த வார்த்தை பேசல, நாங்க சூழ்நிலை புரியாம சில விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது கூட செய்ய ஆரம்பிக்கிற, நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவருங்கிறீங்க போதுகிறீங்க, ரைட் ஓகே, நானே உங்களுக்கு காலை கழுவும் போது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது பாருங்க அருமையான தருணம். இது தருணம் உணர்ந்து என்ன பண்றாருன்னா, இந்த விஷயம் அங்க ஒரு மாதிரியா இருக்கிறாரு பாக்குறோம். அந்த பாண்டு பேர் அவ்வளவு கவலை இருந்துச்சு அவரு, இவ்வளவு காரியம் வரப்போகுது, நீங்க ஒத்து ஒத்து அடிச்சுக்காதீங்க, இதுல யாரு பெரிய முக்கியம் இல்ல, இந்த தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். நீங்க தான் சபையோட அஸ்திபாரம் தூணும். இங்க இருந்து ஆரம்பிக்க போற போது நீங்க இதெல்லாம் செய்யுங்க. இந்த சூழ்நிலை என்ன பண்றா, ஏசு கிறிஸ்து அங்க செஞ்சு காட்டுற நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த கெச்சமேட்ட போகிற வழியில பாருங்க, அவர் ஏசு கிறிஸ்து எதுக்கெல்லாம் கவலைப்பட்டாருன்னா, உலகத்துக்காக கவலைப்பட்டுக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணும், கண்டிப்பா இந்த உலகத்துக்காக கவலைப்படணும். யூதர்களுக்கு கவலைப்பட்டார். அப்போ இஸ்ரேலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அனைத்து நம்ம ஜபத்துல அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆனா ஸ்பெஷலா இந்த சுவிசேஷ சுகத்துல தெய்வீக திட்டம் நிறைவேற்றி வந்துகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மத்தியில நாம வைக்கிற அன்புதான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த இடத்துல. அப்ப அவங்களோட கூட நின்று மத்தியில பாரம் சுமக்கிற ஜனங்களா கூட இருக்கிறோமா, இல்ல அவங்களுக்காக நம்ம ஜபத்துல கொண்டு போய் தாங்குறோமா, இல்ல அவங்கள ஆதரவு சில வார்த்தை பேசுறோமா, இல்ல கூட இருக்கிறோம். எல்லா மத்தியிலும் இருக்க முடியாது. இப்ப யாருக்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இருப்பாங்க கூட, இங்க நெருக்கம் வாய்ப்பு இருக்குது. அப்ப கூர்ந்து கவனிக்கும் போது அவங்களுக்குள்ள நடக்கிற எல்லா காரியங்களும் அறிஞ்சுக்கொள்ள முடியும். இப்ப அறிஞ்சு அந்த கவனிச்சு நம்ம எந்த அளவு உதவி செய்யறோம். இதெல்லாம் யார் செஞ்சா, இயேசு கிறிஸ்து. பாண்டி பேத்து ஒரே மாதிரி செஞ்சாரு. ஆனா ஸ்பெஷலா யார் பார்த்தாரு, பாண்டி பேத்து ஒரே மாதிரி தான் கவனிக்கிறார். ஆனா இதுல ஸ்பெஷல் ஆசீர்வாதம் யார் வாங்கினா, ஸ்பெஷல் ஆசீர்வாதம் ஸ்பெஷல் சோதனை. பேதுரு கூட்டில யோசிக்க போகும்போது இந்த விஷயத்தை கவனிக்கிறார். பேதுரு விசேஷமான பாத்திரம், விசேஷமான சோதனை இவர் வரப்போது கவனிக்கிறார். ஏன்னாக்கா தேவர் என்ன பண்றாருன்னா, ரெண்டு விதமான சாவி யார் கையில கொடுக்கிறார், பேதர் கையில கொடுக்கிறார். இப்ப அது நிமித்தம் என்ன, தேவன் பார்வையில் இப்ப பேதர் விசேஷமான பொறுப்பு இருக்கிறார். இதை யார் கவனிக்கிறா, இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். அப்ப உங்களுக்கு விசேஷமான சோதனை அங்க வரப்போகுது பேதரு. அப்ப இந்த பேதர் ஏற்றுக்கொண்ட அந்த பாத்திரம் கவனிச்சு அவருக்கு அந்த ஆதரவு வார்த்தை கொடுக்கிறார். இப்ப நம்ம கூட எடுத்துட்டாக்கா, நமக்கு சில கடமைகள், நமக்கு சில பொறுப்புகள், அது ஒரு பாத்திரம். அது அந்த பாத்திரம் ஏற்றபடி யாருக்கு சோதனை வரும், நம்மளுக்கு வரும். சபையில் நம்மளுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, யாருக்கு எந்தெந்த பொறுப்பு இருக்கோ, யாருக்கு எந்த கடமை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பாத்திரம் நீங்க. அப்ப அதுக்குண்டான சோதனை கண்டிப்பா வரதே செய்யும். எப்படி பன்னெண்டு பேர்ல பேர்ல ஸ்பெஷலா, பன்னெண்டு பேர்ல ஸ்பெஷலா, ஸ்பெஷல் இல்ல, ஏத்துக்கிற பாத்திரம் தான் ஸ்பெஷல். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து பாண்டி பார்த்து ஒரே மாதிரி தான் அன்பு செலுத்தான், ஆள் எந்த வித்தியாசம் இல்ல. ஆனா தேவன் அவர் கொடுத்த பாத்திரம் ஸ்பெஷல் இல்லீங்களா? அப்ப அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சோதனை யாருக்கு வரும்? பேதுருக்கு வரும்ங்கிறது இயேசு கிறிஸ்து கவனிச்சுக்கிறார். இங்க கூட நம்ம அதை கவனிக்கணும். இங்க யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கு தகுந்த மாதிரி யாருக்கு சோதனை வரும், அவங்களுக்கு சோதனை வரும். அதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், சில காரியங்கள் செய்யணும். அப்ப எல்லாம் கவனிக்கும் போது விசேஷமான பாத்திரம், விசேஷமான சோதனை, இவங்களுக்கு விசேஷமான ஜபம் தேவைப்படும். அதனால இந்த காலப்பகுதியில் நம்ம எடுக்கணும். அதுல அந்த உணர்வு இருக்கணும் நம்மளுக்குள்ள. எப்படி இயேசு கிறிஸ்து அவங்க ஜபம் ஏறெடுத்தாரோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து பேதர் கவனிச்சுட்டே வருவார். அவர் சாயங்காலம் போறவரெல்லாம் என்ன பண்ணுவார்னா சொல்லிட்டே வருவார். அவர் பேதரோ இப்படி வருது, இப்படி வருது, இப்படி பாருங்க பாருங்க சொல்லிட்டே வருவார். பாருங்களேன் லூக்கா 22:31-32 வாசிங்க.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனு சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
பாருங்க பேசிட்டாரு இயேசு கிறிஸ்து பேதுருட்டு பேசிட்டாரு. பாருப்ப சாத்தான் என்ன ஆயிடுச்சு, பர்மிஷன் வாங்கியாச்சு, உங்க விசேஷ சோதனை வரப்போது நீங்க பயப்படாதீங்க, நான் என்ன பண்ண உங்களுக்காக ஜபம் செய்யறேன், விசுவாசம் காத்துக்கிறபடி செய்யறேங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏன்னா பேர் விசேஷம் பார்த்தோம்னா அது சோதனை வரும். இந்த அக்கறை பொதுவான அக்கறை இல்ல, தனிப்பட்ட ரீதியில அந்த சகோதரருக்காக வைக்கிற தனிப்பட்ட அக்கறை. அப்போ அந்த அந்த வேண்டது எப்படி செய்யறா, பேதரோட சோதிக்கு படைவீங்க, கஷ்டப்படுவீங்க, ஆனா என்ன ஆவீங்க, குணமாயிடுவீங்க. நீங்க குணப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க எப்படி அந்த சோதனையிலிருந்து குணமாயிட்டீங்களோ அதே மாதிரி போய் உங்களோட சகோதரி என்ன பண்ணுங்க, சுகுமா அந்த குணமாக விஷயங்களை சொல்ல. ஏன்னா எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, இடலானா எல்லாம் போயிடுவீங்க. ஆனா நீங்க அந்த செய்ய ஸ்பெஷலா அங்க விஷயம் அங்க வைக்கிறார். இது ஏதோ நம்மளால கவனிக்க வேண்டிய விஷயம். சப்போஸ் நம்மளோட சோதனையில நம்ம பலப்பட்டுட்டா நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்களை பலவீனமா இருக்கும்போது நாம குணமாயிட்டோம், நாம சிறப்பட்டுட்டோம், இப்ப அவங்களை போய் என்ன பண்ணும் கவனிக்கிற விஷயம். இதெல்லாம் இந்த தலைமையில உணர வேண்டிய இருக்கு. இது இது என்ன வரும், கணிக கஷ்டங்கள் வாரங்கள் வரும், இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியம். இது அடுத்தது என்ன சார் பாக்கிறாருன்னா, இந்த மூன்று முறை மறுதலிக்கிறார் இல்லையா பேதுரு, என்ன பண்றாரு மூன்று முறை மறுதல் காரியம் வைக்கிறது. ஏற்கனவே சொல்லிட்டாரு என்ன பண்றாருன்னா, பேதுரு நீங்க மறுதளிப்பீங்கன்றாரு, அதே மாதிரி எங்க என்னாச்சு மறுதல். இப்ப என்னாச்சுனாக்கா அந்த அந்த சோதனையில பேதுரு மாட்டும் போது பேசு சொல்ல பேச முடியல. ஏன் முன்ன சொல்லிட்டாரு சாத்தான உங்களை என்ன பண்ண போறாரு, சொதிக்க போறாரு சொல்லிட்டாச்சு. இப்ப இந்த பேதுரு மறுதளிக்கும் போது இயேசு கிறிஸ்துனால பேச முடியல. ஏன், ஏன்னா யாரு கையில் இருக்கிறார், அவரு பரிசேயர் சதிசேயர் கையில யார மாட்டிக்கிறப்போ இயேசு எங்க இருந்து எங்க கிறிஸ்தவன் தோட்டத்தில் கூப்பிட்டு போயிட்டு நான் சொன்னேன் முன்ன 200 கொட்டு கொட்டினா 2 மணி நேரம் இந்த உபத்தத்தில் இருக்கிறார். அவர் அங்க இருந்த விஷயம் இந்த வரும்போது லூக்கா 22:61
இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டது மன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள்.
இதெல்லாம் தெரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுனாக்கா, இப்போ பேதுரு பாருங்க அதனால கர்த்தர் மறுதளிச்சு இப்ப பாவி ஆயிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாதுன்னா வாய் திறந்து பேச முடியாது. இப்ப இது என்ன தருணாச்சுன்னா அவர் பேசுறதுக்கு வார்த்தை இல்ல, ஆனா இதுலதான் மாத்தாரு. இப்ப பேதுருவ பார்வையில என்ன பண்ணாரு சொன்ன உடனே ஒரு பார்வை பார்த்தாரா இல்லையா, இது இந்த பார்வை பார்த்து என்ன ஆயிடுச்சு பேதுருவுக்கு, அப்பதான் குத்தப்படுறாரு. நான் கூட சொன்ன பேதுரு நீ மதிப்பீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா எப்படிதான் இருக்கிறார், நான் ஏற்கனவே இவர் சித்திரவதப்பட்டிருக்கிறார், அநேக அடி அடிச்சு கூட்டு வரும் போது என்ன பண்றாருன்னா, பாரு இது என்ன இந்த பாயிண்ட், இவ்வளவு வேதனை இருக்க போகும்போது யாரை பத்தி யோசிக்கிறாரு, பேதுரு பத்தி யோசிக்கிறார். அதுதான் விஷயம். அங்க சும்மா ஆலோசனை போயிட்டு சும்மா கேள்வி கேட்டு விட்டல, அவ்வளவு சுத்தமாக படுத்துக்கிறாங்க, 2 மணி நேரம் தலையில கொட்டிருக்கிறாங்க, அவமானப்படுத்தி எச்சு துப்பி தாடி பிடிச்சி இவ்வளவு வேதனை மத்தியில இருக்கும் போது இப்ப பேரு சொன்ன நிமித்தம் என்ன பண்றாருன்னா, விட்டாரு இன்னும் அதிக பாடுகள் வரப்போ யோசிக்கிறதுக்கு இந்த மத்தியில பேதுரு நினைச்சு பாக்குறாரு, பேதுரு சோதையில மாட்டிக்கிட்டீங்க. இப்போ இப்ப என்ன பண்றாரு, ஜஸ்ட் ஒரு பார்வை தான், இந்த பார்வையில என்ன கொண்டு வர்றாரு, இரக்கம் கனிவு அன்பு இரக்கம் இதெல்லாத்தையும் என்ன ஒரே ஒரு பார்வையில கொண்டு வந்து வைக்கிறாரு. இது நிமித்தம் யாரு மனம் திரும்புறா, அது கஷ்டப்படுறது பேதுரு அவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஒரு பார்வையில என்ன பண்றாருன்னா, சரி இந்த மாதிரி நாம செய்ய முடியுமா, நம்ம சகோதர மதியில நல்ல வேதனை இருக்கும் போது பாடுபடும் போது நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி கிரைஸ்ட் மாதிரி அவர் ஒரு பார்வை பார்த்தார் இல்லையா, பேச முடியாத சூழ்நிலை, ஆனா பார்வை என்ன கொண்டிருந்தாரு, ஆறுதல் அன்பு கனிவு இதெல்லாம் கொண்டிருந்தாரு. பார்த்தார், நான் எப்பயும் சொன்னேனே செய்வீங்க நீங்க இதெல்லாம் கொண்டு வந்து, இது நாம கூட செய்ய முடியும், எந்த அளவுக்கு அது செய்வோம் தெரியல, அந்த அளவுக்கு நம்ம பார்வையில அந்த அன்பு இருக்கன்னு காட்ட முடியுமோ நமக்கு தெரியல, ஆனா செய்யணும் சார். சமயத்துல இது கூட இதெல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம கவனிக்கணும், உடன் சகோதரருக்காக இந்த அளவுக்கு என்ன பண்ணாரு, பாரம் சுமந்துக்கிற அவரோட பாடுக்கு மத்தியில அடுத்து நினைக்கிற அந்த தான் அந்த பாத்தோட ஹைலைட். அதான் அந்த சொன்ன அந்த பாத்திரம் உங்களால உமக்கு முடியுமானா முடியும் சொன்ன காரணம் என்னன்னா அதுதான் சொல்றாரு, நான் செஞ்சேன் அதே மாதிரி நீங்களும் செய்வீங்க. அப்ப அந்த பாத்திரம் பார்க்க போகும்போது விசேஷமான பாத்திரம், இது இயேசு கிறிஸ்து வெளியே சொல்லல, ஆனா அந்த வார்த்தை ஆழமான வார்த்தைகளையும் அதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு யார் கஷ்டப்பட்டுகிறா, இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரம் சுமப்பதுல அவ்வளவு பாரமா இருக்கிற விஷயத்த நம்ம அந்த வார்த்தையில தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் அவர் பாருங்க சகோதரருக்காக செய்யற காரியங்கள், அந்தந்த தருணத்தில் அந்த விஷயம் செய்யறார். அடுத்த ஒரு காரியம் பாருங்க, ஒரு வினோதமான சோதனையும் பேதருக்கு வருது, மத்திய 26:52-54.
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரே என்று நினைக்கிறாயா?
இது வினோதமான சோதனை பேதருக்கு, தீர்க்கதரிசனம் மறந்துட்டா இருப்போம், அந்த தீர்க்கதரிசனம் புரியல அவருக்கு, தேவத்திட்டம் புரிஞ்சுக்காதனால என்ன பண்ணாரு, மல்கூஸ் காத அங்க வெட்டிட்டா இருப்போம். இப்ப பாருங்க, இது இப்படி நடந்த உடனே என்ன பண்ணாருனா, இயேசு கிறிஸ்து ஒரே இடமும் கண்டிக்கல, ஆனா கண்டிக்காம இருக்கல, இந்த அன்பாசர் வார்த்தையில் பேசுறாரு, இப்பா நான் கேட்டா அப்பா அனுப்ப மாட்டாரா, ஆனா இப்ப அது தருணம் இல்லை, அந்த பாத்திரம் நான் என்ன பண்ணுவோம், இப்போ அனுமதிக்க வேண்டிய காரியம், தடு பண்ணாதீங்க செய்யுங்க விஷயத்த என்ன பண்றா, இந்த இடத்துல இதெல்லாம் பேச. அப்போ பாருங்க, அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்காக நிக்கிறாரு, தன் சொந்த உடல் சகோதரருக்காக நின்ற அந்த இடத்துல எப்ப என்னென்ன பேசணும், எப்ப அன்பான்னு பேசணும், எப்ப இருக்க காட்டணும், எப்ப இதெல்லாம் என்ன பண்ண சமயத்துல வழி காட்டுறது, இதெல்லாம் அந்த இடத்துல உணர்றாரு, அந்தந்த சூழ்நிலையில தன் நிக்கிறாரு, இது செய்யாதீங்க, இப்படி அநேக விஷயங்கள் இருக்குது அது செய்யணும், இந்த மாதிரி செய்யாதீங்க, என்ன பண்ண ஒவ்வொரு வேலையில என்ன பண்றாருன்னா நிக்கிறார். இதேதான் நம்ம கூட யோசிக்க வேண்டியது, இந்த தருணத்துல நம்ம உடன் சகோதரருக்காக எந்த அளவுக்கு நம்ம அவங்க சோதனை அனுமதிக்கப்படும் போது அவங்களுக்கு காவலாளி இருக்கணும், சில சமயத்தில் அவங்க ஆறுதல் பேசணும், சில சமயத்தில் எதுவும் பேச முடியாது, ஜப மாத்திரம் செய்யணும் அவங்களுக்காக. ஏன்னா ஏன் இவெல்லாம் விஷயம் யோசிச்சுனாக்கா, எப்படியாச்சும் என்ன பண்ண சோதனை வேலையில் அவங்கள ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், அன்பான அறிவுரை சில சமயத்தில் பேசணும், இதெல்லாம் செய்ய போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா கஷ்டப்படுறத செய்யும், ஆனா ஏன் செய்யறோம்னாக்கா நம்மளோட சகோதரர் என்ன பண்ணிக்கொள்ளணும், ஆதாயப்படுத்திக் கொள்றதுக்காக நம்ம இவ்வளவு செஞ்சாகணும். இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறாங்க மத்தியில், நம்மளுக்கிட்டே ஒரு சோதனை இருக்குது, அது இல்லாம உங்களோட சோதனை தாங்கும் போது அடிஷனல் பாரம் அது செய்யுமா, யாரா செய்யுமா, வெயிட் தூக்கிட்டு இருக்கும் போது எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுத்து வாங்கிக்குமா, வெயிட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் இதையும் சேர்த்து வாங்குவோமா, சார் பார்த்து தெரியலீங்களா, ஆனா இங்கே தேவன் எதிர்பார்க்கற என்ன காரியம்னாக்கா, உன்னோட பாரம் உங்ககிட்ட இருக்குது, ரைட், ஓகே, அடிச்சுன ஒரு பாரம் என்ன பண்ணீங்க வாங்கணும். இதுதான் அந்த பாத்திரத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்து பேச காரியம், இது இது கூட என்ன பண்ணணும்னா, ஆனா ஒண்ணு இந்த மாதிரி நீங்க பாத்திரம் சுமக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நான் ஸ்டார்ட் ஆகும், நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா தேவன் மணிகளை புடமடுகிற சூழ்நிலை இது, அந்த ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, அப்படி போகும்போது என்னன்னாக்கா தேவன் நம்ம கையில் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், கையில் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அந்த பாத்திரத்தை வாங்கணும், டெய்லியும் கொடுப்பார், டெய்லி வாங்கலாம், வாங்கறது நம்ம ரெடியா இருக்கணும், தீர்மானம் பண்ணா ஜபம் பண்ணீங்கன்னாக்கா அந்த சூழ்நிலை தேவன் கையில் கொடுப்பார், இப்ப நான் வாசப்பட்ட தேவன் நம்ம கையில் கொடுப்பார், யாரோட பாரத்த நம்மளுக்கு இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற அதுதான் இல்ல, அடுத்தவரோட பாரத்த சிஸ்டமே நம்ம அதோட ஒன்றாம இருப்போம், அவங்க என்ன நடக்குது என்ன பண்றாங்க, அவங்க சோதனை வருதா, அவங்களுக்கு சோதனை வரலையா, வரும்போது என்ன பண்ற சிஸ்டம் சொல்ல முடியாது, அவங்களால சொல்ல தெரியாது, சூழ்நிலை இருப்பாங்க, இதெல்லாம் கவனிச்சு நம்ம அந்த ஜபத்தில் நம்ம தேவன் கேட்க, நான் இன்னைக்கு ரெடியா இருந்தா தேவனுக்கு அது அதுக்கேற்ற காரியம் கொடுப்பார், அந்த பாரம் எத்தனை பேர் பாரம் தாங்க முடியும், ஒன்னா ரெண்டா 90 பேர் இருக்கிறதுனா இவ்வளவு தாங்க முடியாது, நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி, தேவன் அதை உணர்ந்திருப்பார், அந்த மாதிரி என்ன பண்ணணும் சில விஷயங்கள் நம்ம தாங்கி தான் ஆகணும், அப்போ நம்ம கேட்கும் போது தேவன் கெடுதல் ஆயத்தமாக, அதுதான் நம்ம கைஸோட மைண்ட் படிக்கும், எந்த ரீதியில் பாருங்க 12 பேர் பாரத்தை தாங்கினாரா, அது இல்லாம மத்த உலகத்தோட கவலைகள் இருந்துச்சு, யூதரோட கவலை இருந்துச்சு, சகலமும் இருந்துச்சு. ஏன்னா இப்ப இத்தனைக்கு இவர் பரிபூர்ண மனுஷன், அவரு அவங்க எல்லாம் எவ்வளவு டாச் இருந்திருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு. அதுலதான் அவர் என்ன பண்றாரு, அவங்கள காத்துக் கொண்டிருக்கிறார். இங்க எல்லாம் நம்ம எல்லாம் படிச்சவங்க தான், ஆனா இதுலயே சமாளிக்க முடியும்னால ஒருத்தரோட விஷயம் ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது, மைண்ட் செட்டிங் ஒத்து வர மாட்டேங்குது. ஆனா அங்க இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், பரிபூர்ண மனுஷனுக்கும் படிப்பது இல்லாத பாண்டு பேர் மத்தியில எவ்வளவு சமாளிச்சிருப்பார். பண்றாங்க இல்லையா, அண்ணன் சொல்லுங்க, அவங்க எரிச்சு போடுறாங்க. அவங்களை இதெல்லாம் வரும்போது அவர் இவ்வளவு நிதானமா காத்திருப்பார். அது அவங்க ரட்சிப்பு நிறைவேறதுக்கு தகுதியான வார்த்தை அல்ல, பொறுமையா இருக்கு. இதில் ஒவ்வொரு வேலையும் என்ன பண்றாரு, அப்படியே காத்து 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 கொண்டு கொண்டு அதான் அந்த மைண்ட் படிக்கணும். எந்த அளவுக்கு அந்த இயேசு ஒவ்வொரு சூழ்நிலை பாருங்க, பேதருக்காக சரி மத்தவனுக்காக சரி, அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் மாத்துவார். அவர் இப்படிதான் என்ன பண்றாரு, மூணு வருஷமா வர நான் காத்து கொண்டிருக்கேன், இவ்வளவு நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. இவ நேற்ற காலத்துல விசேஷத்தமான ஸ்லாக்கியம் தேவ நம்ம கொடுக்கிறார். இந்த பாரம் நம்ம சுமப்பது சுமக்கணும். யோவான் 21:15
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா?
பாருங்க, நமக்கு தெரியும் இல்லையா, எத்தனை கேக்குறாரு, மூணு தடவை கேக்குறாரு. நீ என்ன என்ன பண்ணுவ, என் மந்தையே அன்பா இருப்பாயா, அன்பா இருப்பாயா, அன்பா மூணு தடவை கேக்குற. ஏன்னாக்கா உயிர்த்ததுக்கு அப்புறம் கேக்குறாரு. பேதுரு சோதிக்கப்பட போறான்னு இயேசு தெரியும். முன்னாடியே சொல்றாரு, பேதுரு நீ சோதிக்கப்பட போறீங்க, ஒரு சகோதரா ஒரு அக்கறை எடுத்து சொல்றாரு. சோதிக்கப்பட்ட தருவாயத்துல பார்வையில பேதுருவ மனந்திரம் வைக்கிறார். அது அவருக்கு ஒரு காரியங்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷன் செய்யறாரு. இங்க இயேசு கிறிஸ்து மறித்து ஒழித்ததுக்கு அப்புறம் வந்து பேச வார்த்தை, பேதுருவ என்ன பண்ணுவீங்க இப்போ அன்பு செலுத்தீங்க, மூணு தடவை கேட்கும் போது இது குத்தி காட்டுறதுக்காக பேசல, பழசு ஞாபகப்படுத்துறாரு. நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி சூழல் இருந்தீங்க, கிருபியில என்ன பண்ணீங்க, தேவன் உங்களுக்கு ஆனா யூதாஸ் அப்படி இல்ல, இதே வாய்ப்பு தான் யூதாசுக்கும் போச்சு. ஆனா நீங்க என்ன ஆயிட்டீங்க, தேவன் கிருபியில உங்களுக்கு காத்துக்கொண்டீங்க, மறந்துடாதீங்க என்னைக்குமே, மீண்டும் இது ஆகக்கூடாது. இது அங்க மத்தியில் பேச, அது மாத்திரம் இல்ல, இதுவரை சோர் முடிஞ்சு போல பேதுரு, இனிமேலும் சோர் வரப்போகுது. அதையும் என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து உன்னத்தி காட்டார். உங்க மரணமே சோதனை தான் பேதுரு உங்களுக்கு, அதையும் கூட அங்க பேசி காட்டார், முன்கூட்டி சொல்றாரு. இதுதான் அந்த சகோதரோட அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிறது, முன்கூட்டி எல்லா விஷயமும் சொல்றாரு நம்ம மத்தியில. அதுலயே 18:19
நீ இள வயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய், நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பாத்தீங்களா, உன் மரணமே உனக்கு சோதனை தான் பேதுரு. அவ என்ன பண்றா, அங்கூட சில ஆலோசனைகள் அந்த மத்தியில் கொடுக்கிறாரு. அந்த உள்ளத்தை பார்த்து என்னென்ன விஷயம், அதான் இதுதான் வழி நடத்திட்டே வருது. மூன்று வருஷம் மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ற சில சமயத்தில் பேதுருவ, ஏன்னா ஸ்பெஷல் பாத்திரம் அது வழி நடத்த விஷயம். பாருங்க அடுத்த ஒரு காரியம் இது, பாருங்க யோவான் 17 பின்பகுதி ரொம்ப முக்கியம். யோவான் 17:12
நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களிலும் ஒருவனும் கெட்டு போகவில்லை.
இது யார், இது கேட்டின் மகன்
யூதாஸ்.
யூதாஸ் அதை பத்தி ஜபத்துல அங்க ஏறெடுக்கிறாரு. அப்ப இந்த விஷயம் பார்க்க போகும்போது இது எப்படி பேசிருப்பாரு, இது உணர்வு எல்லாம் பேசிருப்பாரா, ஜபம் ஏறெடுக்கிறாரு எப்படி பேசிருப்பாரு, இப்போ உணர்வோட பேசுறாரு. அது இவர் மாத்திரம் என்ன ஆயிட்டாரு, விழுந்து போயிட்டாரு. நீங்க கொடுத்தீங்க தான் இந்த பாண்டி பேர், நீங்க இன்க்ளூடிங் யாரு, யூதாஸ். யார் கொடுத்தா இந்த பாண்டி பேர், இயேசு கையில் யார் கொடுத்தா, யூதாசியும் தேவன் தான் கையில கொடுக்கிறார். ஆனா இந்த பாண்டி பேருக்கு கொடுத்தது மாதிரி தான் யூதாஸ் கொடுக்கிறாரு. யூதாஸ் செலக்ஷன் யார் தான் பண்றா, பிதாக்கு தேவன் பண்றாரு. தேவன் செலக்ஷன் பண்றது தப்பு இருக்காது, தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப எப்படி யூதாசுக்கு வந்தாருன்னா, இப்ப நாமளா எப்படி வந்தோம் சத்தியத்துல, சத்தியம் கேட்க போகும்போது தேவன் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொந்த பந்தோம் மத்தது காரியம் எல்லாம் விட்டுட்டு எந்தாலும் வைராகியம் வந்தோம். அது மாதிரி யாரும் வந்திருப்பா, யூஜாஸ் அப்படிதான் வந்திருப்பார். தேவன் நல்லச்சு, தேவன் இயேசு கிறிஸ்து கையில கொடுக்கிறார். கொடுக்க போகும்போது தேவன் அழைப்பில் எந்த ஒரு தப்பும் அங்க இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து யூஜாஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கையில் வாங்க எப்படி பார்த்தாரோ அதே வரலாம் எப்படி பார்த்தாரு, கடைசி வரலும் பார்த்தார். அந்த 11 பேர் மேல எப்படி அன்பு செலுத்தினாரோ அதே மாதிரி யாருக்கு அன்பு செலுத்தினார், யூதாஸ் மீதும் அந்த அன்பு செலுத்தல. இடையில தவறி போயிட்டாங்க, அது தெரியும், மேசன் தெரியும், தவறுவாரு தெரியும். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன பண்ணார், அந்த உச்சகட்ட அன்பு அவர்கிட்ட காமிச்சிட்டே வந்தார். யூதாஸ் ஒரு ஆரம்பத்த நிலை மாதிரி எப்ப இல்ல, கடைசியில் இல்ல. ஆரம்பத்து யூதாஸ் வரும்போது இருந்த நிலையை எப்படி இல்லப்போ, கடைசியில் யூதாஸ்க்கு இல்ல. ஆனா இவர் கடைசி வரல மேசுகிறது கைவிடல யூதாஸ், அந்த உச்சகட்ட அன்பு காமிச்சிட்டே வந்தார். காமிச்சு ஏன்னாக்கா யூதாஸுக்கு ஒரு சோதனை வரும், அந்த சோதனை மேலையில யார் மீட்டுக்கொள்ளும்னா, இப்படி ஆச்சு யூதாஸ் ஆதாயப்படுத்திக் கொள்ளமே அப்படிங்கிற விஷயத்த என்னன்னா வச்சுட்டே இருந்தார். அதெல்லாம் மீறி கை மீறி போனதுக்கு அப்புறம் கடைசி ஒன் அவருக்கு முன்னாடி ஜெபம் பண்றாரு, அப்பா யூதாஸ் மாத்திரமே என் கைவிட்டு போயிட்டார், மீதி பதினோரு பேர் என்ன பண்றாங்க மீட்டு கொண்டாங்க, இவர் மாத்திரம் போயிட்டாங்க பேசுறாங்க. மேல் வீட்டு அறையில இந்த பந்தியில் உட்காரும் போது இயேசு என்ன ஒரு கஷ்டம்னாக்கா, யூதாஸ் பார்த்துக்கும் போது தான் நீ தான் என்ன பண்ண போற கண்டிப்பா என்ன காட்டி கொடுக்க போற, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரதம் என்ன கொடுக்கிறார்னா, மேல் வீட்டு அறையில சேர்ந்த எல்லா சம்பவங்களும் யூதாஸுக்கு தான் காரணங்கிறார். இப்படி ஆச்சு யூதாஸ் மனம் திரும்பத்துக்காக தான் எவ்வளவு செஞ்சார், பேசினது கால் கழுவுனது ஒவ்வொரு விஷயம் இருக்குதுனாக்கா இதுதான். சரி, எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாரு யூதாஸ் மனம் திரும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து மேல்வீட்டு அறையில, மேல்வீட்டு அறையில யூதாஸ் எப்படி ஆச்சு மனம் திரும்ப யூதாஸ் அப்படிங்க எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தார், எத்தனைங்க இரண்டு யாராச்சு அஞ்சு வாய்ப்பு தரார். நியாயப்படி பஸ்கா செய்யும் போது நாலு வாய்ப்பு சம்பவம் படிச்சு நியாயப்பிரமாதம் என்ன ஆரம்பிக்கிறாங்க, நியாயப்பிரமாதம் படி பஸ்கா ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் புதிய உடன்படி செய்யறாங்க, இங்க ஒரு வாய்ப்பு அங்க நாலு வாய்ப்பு, நாலு சூசகர் வாய்ப்பு வந்து படிச்சு பாருங்க, அஞ்சு வாய்ப்பு தராரு யூதாஸ்க்கு. யார் உணரல, அது யூதாஸ் உணரல. எப்படின்னா பாருங்க, பழைய நியாயப்பிரமாதம் படி பஸ்கா செய்ய போகும்போது அப்ப திப்பிச்சு தோச்சு புதிய பாடல் இருக்கு அந்த மாதிரி தோச்சு தரதெல்லாம் இல்ல, தோச்சு யாருக்கிட்ட கொடுக்குறாரு யூதாஸ்க்கு, நீதான் நானா நானா நானும் எல்லாரும் கேட்கறாங்க நீதான், யார்கிட்ட தோச்சுட்டாரோ அவர் தான் யார்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஊர் பழக்கம் என்ன, இஸ்ரேல் பழக்கத்துல இந்த அப்பத்தை தோச்சு யாரு தராங்களோ அவங்க மேல அளவில்லாத அன்பு இருக்குன்னு அர்த்தமா. அது யாருக்கு தெரியும், யூதாஸ் தெரியுமா தெரியாதா, எங்க ஊர் கலாச்சாரம் இதன் தெரியுமா தெரியாதா, ஈரோடு வந்து ஒரு கிளாஸ் காப்பி கொடுக்குறீங்களா, இது எந்த பழக்கம், அது சேலத்தில் இவ்வளவுதான் கொடுப்போம் தெரியுது, உங்க ஊரும் தெரியல, இது மாதிரி யாருக்கு தெரியும் யூதாஸுக்கு தெரியும், அப்பத்தை பிச்சு தோச்சு பஸ்ட் அவருக்கு தான் கொடுக்கிறாருன்னா அவர் எவ்வளவு அன்பு வச்சிருப்பா யூதாஸ் மேல, உச்சகட்ட அன்பு வச்சிருக்கிறாரு, இது யாரும் புரிஞ்சுக்கல யூதாஸ், இது புரிஞ்சுக்கல. அவர் கைமீறி போனதுக்கு அப்புறம் சரி ஒரு ரியாக்ஷன் இல்ல யூதாஸ் மத்தியில, இதெல்லாம் பிச்சு செய்ய போகும்போது செய்யுங்க யூதாஸ் நீ செய்ய வேண்டியத செய்யுங்க, சாவ சொன்னாரா செய்ய வேண்டிய செய்யு, நீ செய்வதை சீக்கிரம் செய்யினார்ல என்ன சொன்னாரு, சீக்கிரமே சாவ சொன்னாரா, இப்படி ஆச்சு மனம் திரும்பிக்கோப்பா, பேதர் மனம் திரும்பினார்ல இதே தான் பேதருக்கு வாய்ப்பு, இப்படி ஆச்சு மனம் திரும்பிடு, யார் யார் செய்யல யூதாசங்க செய்யல, ஆனா தேவதிட்டம் நிறைவேறணும், நீ செய்யறது போய் சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு என்னன்னா, இப்ப அங்க வந்து படப்பு கிளம்பி போறாங்க இயேசு கிறிஸ்து பதினாறு பேர் கெச்சமன் தோட்டம், இவர் எங்க போறாரு நேரா அங்க காட்டி கொடுக்கறதுக்கு, அங்க அரை மணிக்கு போயிறாரு, இது இதை நோக்கி போகும்போது தான் அங்க யோவான் பதினேழுல ஜபம் ஏறெடுக்கிறாரு, அப்பா யூதாஸ் மாத்திரம் நானு எழுந்து போயிட்டேன், மீது எல்லாச்சும் என்ன பண்றேன் நன்மை தெரியும். இது நல்ல உதாரணம், இது இயேசு கிறிஸ்து காமிச்சது நம்ம மத்தியில கூட யாரும் நம்ம செய்ய போறது இல்ல, இருந்தாலும் எவ்வளவு வெறுத்தாலும் சரி என்ன பண்ண, உச்சகட்ட அன்பு யாருக்கிட்ட மாறல, யூதாஸ் இருந்து இயேசு கிறிஸ்து விலக்கல், கைமீறி போனதுக்கு அப்புறம் கூட அவர் எந்த விதையும் காட்டலையே, தோறது கூட என் நண்பன்னா சிநேகிதன் சொன்னார் இல்லையா, அப்படிதான் இயேசு கிறிஸ்து காமிச்சது தவிர எந்த விஷயத்தையும் காட்டல. இது கூட நம்ம யோசிக்க வேண்டிய தரணும், எந்த விதத்தில் நம்ம சகோதர ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், அந்த விதத்தில் என்ன பண்ணோம், பலவித சோதனை வரதான் செய்யும், எல்லா விஷயத்திலும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மளோட சகோர சகோர மேல பாக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது பெரிய பொறுப்பு, எப்படி இயேசு கிறிஸ்து அந்த பாடுபட பொறுப்பு இருந்ததோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு தேவன் கொடுக்கிறார். அந்த பொறுப்புல என்னதான் வரும்னாக்கா வேதனைகள் வரும், பாரங்கள் வரும், ஏன்னாக்கா யாருக்கு நம்ம அக்கறை போறோமோ அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க தப்பா புரிஞ்சு கொள்றதுக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மதிரும் என்னதான் செய்யணும், நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். சேப்போ சமயத்தில் ஞானமா சொன்னா கேட்க முடியல சொல்ல முடியாது, ஜப மாத்திரம் செய்யலாம் அதான் ஞானமான காரியம்னா அந்த ஜப மாத்திரம் செய்யறோமா சகோதரருக்காக செய்யணும். சமயத்தில் நம்ம அன்பான வார்த்தைகள் இல்ல குற்றங்கள் குறைகள் கண்டுபிடிச்சு இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சீர்படுத்தும் போது என்னதான் வார்த்தை வரும், அவங்க நன்மைக்காக செய்யறோம் நம்மளே தப்பா புரிஞ்சுக்கல போகும்போது அதை நம்ம செய்யறோமா அது மீண்டும் அதையே, அதுதான் இந்த பாத்தத்தோட காரியம். இயேசு கிறிஸ்து எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தா கூட என்ன ஆகல, ஏன்னா கடைசி வரை யூதாஸ் மேல கோச்சிக்கல, எந்த ஒரு வார்த்தையும் காட்டல இயேசு கிறிஸ்து, அதுதான் நமக்கு செய்ய வேண்டிய காரியம். எப்பவுமே அந்த விஷயம் அந்த பாரம், இது ஒரு ஆசீர்வாதமான நிலை, அவர்களோட பாரத்தை நம்ம சுமக்கிறது இந்த தருணத்தில். ஏன்னா இந்த பாஸ்வர்ட் டைம்ல இந்த மாதிரி அனுபவங்கள் அளித்தர காலப்பகுதி சோதிக்கப்படுகிற வேளையில நம்மளோட குணச்சரங்கள் மற்றோட பாரங்க சுமப்பதுல இது சோதனை காலத்துல நிறைய விஷயங்கள் அளித்த காலப்பகுதி இது. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சுமக்கணும் மற்ற ஜனங்களுக்காக. இதுதான் இந்த பாத்திரத்தை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுற காரியங்கள். இது நம்ம இதெல்லாம் இந்த பாத்திரம் பேச போகும்போது இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இருதயத்தை அழுத்துற பாரங்கள். சரீரத்தில் பட்ட பாடல்கள் படிக்கிறோம், மனசில் அவர் பட்ட பாரங்கள் படிக்கிறோம். ஆனா தன் உடல் சகோதரக்காக அந்த பட்ட பாரங்கள் ஆழமான பாரங்கள் தான் இந்த பாத்திரத்தை பத்தி பேசுறாரு. இது நான் செஞ்சேன், இது நீங்க செய்யுங்க. அவர் மாதிரி இல்ல, சின்ன பங்கு மாத்திரமே. சரி சரி, இந்த வேலையில என்னன்னாக்கா இந்த இந்த மாதிரி காலகட்ட சூழ்நிலையில எந்த அளவுக்கு சகோதர சகோதர தாங்குறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன உதாரணம் கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறாருன்னா இயேசு கடைசி அனுபவம், சிறுவி தூக்கிட்டு போகும்போது யார் வந்தா கடைசியா? சரி வர ஐயா, சீமோன் அங்க வரார். பேதர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்ன நடந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன். ஆண்டவரே சொல்றாரா இல்லையா? சீசர்கள் நாங்களும் கூட்டு பிரிஞ்சு போக மாட்டோம். ஆனா சோதனை வந்ததுல என்ன விட்டாங்க, நல்லா பிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் வாய்ப்பு, இந்த பாரம் சுமப்பது வாய்ப்பு, உன்னதமான வாய்ப்பு யாரு கிடைக்குதுன்னா அந்த சீமோனுக்கு கிடைக்கும். சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் பேதர் கிடைக்கல, அப்போஸ்தலர் ஒருத்தர் கூட கிடைக்கல. ஆனா யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இந்த சீமோனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சீமோனுக்கு யாரு கிடையாது இருக்கலாம்? சீமோன் சபை சொல்றது காட்டிலும் இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த சம்பவத்துல அந்த அவர் செஞ்ச கிரியை இருக்கு இல்லையா, எக்ஸாக்டா எதை அடையாளப்படுத்துனாக்கா இல்ல இல்ல அந்த சகோதரோட கஷ்டத்துல நம்ம பங்கெடுக்கிறோம் பாத்தீங்களா. அவங்க பாரம் இருக்குது, போய் கொஞ்சம் ஆறுதல் பேசினா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவ்வளவு நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஆனா கொஞ்சம் ஆறுதல் படுத்துறோம் பாத்தீங்களா, அவங்களுக்காக போயிட்டு அதுதான் அடையாளப்படுத்துறா. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் இந்த சீமன், இந்த சீமனோட அந்த கொஞ்சோண்டு தூக்குறாரு. அந்த எப்படி தூக்குறாரு தெரியல, கடைசி பகுதி தூக்குனாரா இல்ல கொஞ்ச நேரம் இவரவரும் தூக்குறாங்களா எப்படி தெரியல. இந்த மாதிரி சிலவி தூக்குறாங்க வசனம் போடல. ஆனா என்ன பண்ணார், கண்டிப்பா சிலவிய தூக்குனார். இந்த மாதிரி குரூப் பீப்புள் தான் யார் அடையாளப்படுத்துறா, அந்த சீமோனங்க அடையாளப்படுத்துறாங்க. எக்ஸாக்டா அவர் செஞ்ச கிரியை மாத்திரம். இந்த வேலையில கூட நம்மளோட சகோதரரோட பாரங்கள் எந்த நம்ம தாங்கும். சீமோனுக்கு அந்த நல்ல வாய்ப்பு கொடுத்தார் தேவன். ஆனா அவர் யாரும் தெரியல, சம்மந்தம் இல்லாத ஆளு. ஆனா நம்ம அப்படி இல்ல. ஆனா பின்னாடி என்ன ஆயிட்டாருன்னா ரசபி சொல்ல போகும்போது மார்க்கோட சொந்தக்கார பேச நினைக்கிறேன் இல்ல, அவரும் பின்னாடி என்ன ஆயிட்டாரு, சத்தியத்துக்குள் வந்துதான் ரசபர் ரீபர்ஸ் எழுதுறாரு. அது தெரியல, அது பாக்கணும். ஆனா அந்த வாய்ப்பு கிடைச்சது. சிலுவை தூக்கும் போது சம்மந்தம் இல்லாத ஆளு தான் உள்ள வந்தாரு. இங்க நம்ம எல்லாரும் சம்பந்தமே இருக்கிறோமே, சீமனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நாம ஒருத்த ஒருத்த சம்பந்தமா இருக்கிறதால இதெல்லாம் செய்ய வேண்டிய காலப்பகுதி. அப்ப சோதனை வேலையில என்ன பண்ண, நம்ம எல்லா விஷயத்தையும் தாங்க வேண்டிய இதுல இருக்கிறோம். சமயத்தில் ஜபிக்கலாம் இல்ல ஏதாச்சும் பண்ணலாமான் யோசிக்கணும். நாம தான் யோசிக்கணும், யோசிச்சு இந்த சூழ்நிலை எல்லாம் சரி. இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பு நம்ம இந்த வேலையில. அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் நீங்க பானம் பண்ணுங்க கூடும் அப்படி சொன்னாருனாக்கா சின்ன பங்கு தான், அது பெருசா இல்ல. அந்த முழு பாத்திரம் யோசிக்கிறதுக்கு பொருந்தும் அவ்வளவும், நம்மளுக்கு அவ்வளவு இல்ல. மூன்று வருஷத்துல அவ்வளவு பாரம் யோசிக்க தாங்கினார். நம்ம ஒரு பத்து பத்து வருஷம் கடந்து வந்துட்டே இருக்கிறோம், அவ்வளவு பாரம் தாங்கிட்டோமா? யோசிக்க வேண்டிய காலப்பகுதி. ஆனா வாய்ப்பு கேட்டா தேவன் சுமக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். நம் மத்தவங்களோட பாரம் தாங்கறதுக்கு என்ன பண்ணுவார், வாய்ப்பு கண்டிப்பா தேவன் தருவார். கடைசி வசன வாசித்து முடிக்கலாம், கலாத்தியர் 6:2.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
ஒருவர் பாரத்தை
ஒருவர்
சுமந்து, தெளிவ சொல்லிட்டார். செய்ய போது எதை நிறைவேற்றோம், கிறிஸ்துவின் பிரமாணம்னா இது கட்டளை தான், கட்டளையே சொல்றாரு. பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நான் செஞ்சேனே என்னோட சகோதரர்களுக்காக, தேவன் எனக்கு கொடுத்த இந்த பாண்ட பேத்துக்கு கணக்கு வச்சு நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சினேன். அதே நம்ம ஒருவர் பாரத்தை ஒரு சுமங்க, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்க நிறைவேற்று. சப்போஸ் மிஸ் பண்ணிருந்தா வாய்ப்பு இல்லைன்னா ஜபத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். தேவன் தரத்துக்கு சித்தமா இருக்கிறார், டெய்லியும் கூட கொடுப்பார். நம்ம மரண பயத்து வரவரில் வந்து பொறுப்பு கொடுப்பார். அது ஒரு ஆசீர்வாதமான நிலை. அதை உணர்ந்து நம்மளை நாம தானிச்சு இந்த பந்தில கை வைக்கும் போது மத்தியில் ஆசீர்வாதம் அமையும். பொறுமையோட கேட்டீங்க தேவையில்லா செய்தி தரேன்.